இனி இருள் மல நிலையிலே பார்க்க வேண்டிய குரட்பாக்களை ஒருவர்களாலே பார்க்க இருக்கின்றோம். அதிலே ஏழாவது குரட்பா நூல் என்று பார்த்தோம் என்றால் 27வது குரட்பா இருள்மலநிலை அதிகாரத்திலே ஏழாவது குரட்பா. இருளின்றேல் துன்பேன் உயிர் இயல்பேர் போக்கும் பொருளுண்டேல் ஒன்றாக போம். ஆனமலத்தை பற்றி அருமையாக விளக்கி வருகின்ற ஆசிரியர் எழுப்பப்படுகின்ற ஒரு தடைக்கு விளக்கமாக இந்த பாடலை அருளி செய்துள்ளார். இருளின்றேல் இங்க ஆனமலத்தை பற்றி கொடுத்த விளக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒத்துக்கிடுறோம், நல்ல பாராட்டுறோம், அருமையான விளக்கம். ஆனா இந்த ஆனமலம் இருக்கின்றதா என்று நாம் எவ்வாறு முடிவு செய்வது? அது இருந்தாதானே இந்த விளக்கங்கள்லாம் வந்து உண்மைன்னு கொள்ள முடியும். கேட்பதற்கு நல்லா இருக்கலாம் உங்க விளக்கங்கள்லாம், நல்லா அருமையா சொல்றீங்க. ஆமா, இருபொருளும் காட்டாது இது, அப்படி இப்படிதான் சொல்றீங்க, நல்லாதான் இருக்கு. அந்த ஆனவமனம் இருக்கின்றது என்பதற்கு என்ன ஆதாரம் இல்லையா என்று சொல்லி எல்லாம், அதாவது சொல்பவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு கடைசியில் வந்து நான் தாம் சிறிதும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கேட்கான், என்ன ஐயா ஆனவமனம் மாதிரி ஒண்ணாது, அப்படி ஒன்னே இல்லை, அதை பற்றி இப்படி பலவாறு வர்ணித்துக் கொண்டு வருகின்றீர்களே அப்படின்னா. அப்ப சொன்னார், ஏன் இருள்மலம் என்று ஒன்று இல்லாவிட்டால் உயிர்களுக்கு ஏன் துன்பம் வருகின்றது? உனக்கு ஏன் துன்பம் வருது? இருளின்றேல் துன்பே, துன்பமே எனக்கு இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் துன்பம் வரும் இல்லையா? அது துன்பம் ஏன் வருகின்றது? அது காரணம் என்ன? யான் எனது என்ற உணர்வு தான் அது காரணம். அந்த உணர்வை விளைவிப்பதுதான் ஆணவ பலம். ஆகவே இருட்சார்பு இருள் என்று சொல்லும் பொழுது அது இருள் மலமாகிய ஆனமலத்தை குறிக்கும். அதான் அதிகாரம் பேரே இருள் மலநிலை. இந்த நூல்ல வந்து ஆனமலத்தை பற்றி சொல்ல வருகின்ற இடங்களில் எல்லாம் இருள் இருள் என்றே குறிப்பிடுவார்கள். உவமையாக சொல்லக்கூடிய பெயர் இருள். உவமையே வந்து ஆகுபெயராக பொருளை உணர்த்தலாம். உவமை ஆகு பெயர் சொல்வார்கள். காளை வந்தான் அப்படின்னு சொன்னா காளை போன்ற இளைஞன் வந்தான் அர்த்தம். காளை போன்ற இளைஞனை காளை என்றே உவமை ஆகு பெயராக சொல்வது போல இருள் போன்ற ஆனமலத்தை இருள் என்றே சொல்வார்கள் இந்த நூல்ல. இருளின்றேன் துன்பேன், துன்பம் ஏன்? துன்பம் என்பது அம்மு கெட்டு துன்பு என நின்றது. ஆனவன சார்பு உயிர்களுக்கு இல்லைன்னா உயிர்களுக்கு துன்பம் வரப்போவதே இல்லையே அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஆனவனன் ஒண்ணு இருக்கணும்னு கொள்ளணுமா? துன்பம் வருவதனால அதுக்கு அதை தோற்றுவிப்பதாக ஆனவனம் உள்ளதுன்னு அப்படிதான் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உயிர் இயல்பேல் அப்படின்னா பிறவி துன்பம் என்பது ஆனவனத்தால் தான் வரணும்னு ஏன் கொள்ளணும்? ஐம்பொறிகளுக்கும் ஏவல் செய்யக்கூடிய பிறவி துன்பம் அருமையா சுட்டாங்களே நிரம்பளிக தேசிக. துன்பம்னா என்ன? எதிர்பார்த்த பொருள் கிடைக்காததான் துன்பம் அப்படின்னா கிடைச்சாலும் துன்பம் தான். ஏன்னா பிறவி என்பதே துன்பம் தான். நம்ம என்னமோ கிடைச்சாது இன்பம்னும், எதிர்பார்க்கிற பொருள் கிடைச்சிட்டா இன்பம், கிடைச்சாட்டா துன்பம் நினைக்கிறோம். இந்த அஞ்ஞானம் இருக்க வரைக்கும் துன்பம் தான். ஆனால் அந்த பக்குவம் நமக்கு வருவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ நாம சிவநெறியிலே ஒழுகி செல்ல வேண்டியுள்ளது. இருளாகிய இந்த அவிச்சை இல்லையாயின் இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும் பிறவி துன்பம் படற்கு காரணம் என்ன? என்ன காரணம் சொல்ல முடியும்? அது ஆன்மாவினது சுபாவம் அப்படின்னு. அது உயிர்களுடைய இயல்புயா? பிறவி துன்பத்துல சிக்குவது உயிர்களுடைய இயல்பு அப்படின்னு சொல்றான். அது ஆணவ மனம்னா ஒன்றும் காரணம் இல்லை, உயிர்களின் இயல்பு தான் பிறவி துன்பம் என்பது அப்படின்னா. அப்போ போக்கும் பொருள் உண்டேல், இந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் உள்ளது என்று சொன்னால் அப்போ இந்த துன்பமானது உயிர்களுக்கு இயல்பாக இயல்பான ஒன்றாக இருக்குமே ஆனார். அப்ப இறைவன் இருப்பான் நீ ஒத்துக்கிடுற, ஆனமலத்தை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிற. இறைவன் இருப்பான், அவன் பிறவி துன்பத்தை போக்குவான் என்பதெல்லாம் உனக்கு உடன்பாடுதான். அப்ப இறைவன் வந்து உயிர்களுடைய துன்பத்தை போக்கும் பொழுது நீ சொல்கின்றபடி துன்பம் என்பது உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடியினாலே அந்த உயிர்களின் இயல்பாகிய துன்பத்தை போக்கும் பொழுது ஒரு பொருளின் இயல்பு நீங்கினால் அந்த பொருளே வந்து அழிந்து போய்விடும். ஆகவே உயிர்களுக்கு இயல்பாக உள்ள துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த உயிர்களும் சேர்ந்து அழிந்துவிடும். இதுதான் வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய முடிவு உன் கருத்துப்படி. ஆகவே உன்னுடைய இந்த தவறான கருத்தை மாற்றிக்கொள் என்பது அங்கே குறிப்பு. போக்கும் பொருள் உண்டே அப்படின்னா போக்கக்கூடிய பொருள் உண்டு. இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, அப்படி ஒரு நயத்துக்காக சொல்றாங்க. என்ன அப்படின்னா துன்பத்தை போக்கக்கூடிய பொருள் தானே இறைவன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு நயமா சொல்றாங்க, போக்கும் பொருள் உண்டேல் உண்டு, உனக்கும் உடன்பாடு தானே? ஆணவமனம் தான் உடன்பாடு இல்லை, ஆனா நமக்கு துன்பம் இருக்கின்றது என்பது உடன்பாடுதான். இந்த துன்பத்தை போக்குபவன் தான் இறைவன் என்பதும் உடன்பாடுதான். அப்ப இந்த துன்பத்தை வந்து நீ ஆணவமனத்தை உடன்படாததுனால உயிர்களுக்கு துன்பம் என்பது இயல்பு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டியிருக்கின்றது. அப்ப உயிர்களுக்கு இயல்பாக துன்பம் உள்ளது என்று கொண்டால், அப்ப பக்குவ காலத்தில் உயிர்களை விட்டு அந்த துன்பத்தை இறைவன் போக்கும் பொழுது அந்த துன்பம் உன் கருத்துப்படி உயிர்களின் இயல்பாக இருக்கின்றபடினாலே அந்த துன்பம் கெடும் பொழுது அந்த துன்பத்தை இயல்பாக உடைய உயிர்களும் சேர்ந்து கெடும் என்ற விபரீத முடிவு ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே துன்பத்தை உயிர்களின் இயல்பு என்று கூறாதே. உயிர்களுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் ஆணவ மல சேர்க்கையே ஆகும். ஆகையால் ஆணவ மலம் என்று ஒரு பொருள் உண்டு என்று தெளிவாயாக என்று அருமையாக அறிவுறுத்துகின்றார்கள். தம்முடைய விரிவான நூலாகிய சிவப்பிரகாசம் என்ற நூலிலும் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் ஐக்கியவாத செய்வரை மறுத்து ஆணவமலத்தின் உண்மையினை அற்புதமாக ஒரு விருத்தப்பாவினை அவர்கள் அருள் செய்வார். அதுவும் மிகச்சிறந்த பாடம். அதுபோல நம்முடைய பண்டார சாத்திரங்களிலே சித்தாந்த சிகாமணி என்று சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழக்கூடிய அருமையான அந்த நூலிலே ஆசிரியர் இப்படியெல்லாம் ஆணவமலம் ஏது அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத என்ன, உன் அறிவிலே தோன்றக்கூடிய பொய்யுணர்வு, பொய்யுணர்வு, போலி உணர்வு, அதாவது நில்லாதவற்றை நிலையின என்று உணரக்கூடிய நிலையற்ற பொருள்களை எல்லாம் நிலையானவை என்றுதானே உணர்ந்து வருகின்றோம், அதை மறுக்க முடியுமா? அவற்றை நிலையான நிலையற்றவை என்று நாம கருத்தளவில் உடன்பட்டுக் கொண்டாலும் உலக அனுபவம் என்று வரும் பொழுது அந்த நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று கருதித்தான் நான் அனுபவிக்கின்றோம். நிறைய பற்றை அவற்றின் மீது நாம் வளர்த்து வருகின்றோம். அப்ப அவை நிலையில்லாமல் நீங்கும் பொழுது துன்பத்தையும் அனுபவித்து வருகின்றன, அதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பொய் உணர்வு, நிலை இல்லாதவற்றை நிலையின என்று மயங்கக்கூடிய இந்த பொய் உணர்வு நம்முடைய அறிவிலே எழுகின்றது என்று சொன்னார். இந்த பொய் உணர்வுக்கு காரணமாக இருப்பதுதான் ஆணவ மலம். ஆகவே ஆணவ மலமா அதெல்லாம் ஏது என்று கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்காது என்று அருமையாக சொல்கின்றார்கள் நம்முடைய அருள் அம்பலவான தேசிக சுவாமிகள். ஆகையினாலே நம் உள்ளத்திலே பொய் உணர்வை விளைவிக்கும் பொருளாக இந்த ஆணவ மலம் இருக்கின்ற படியினாலே நம்முடைய பக்குவத்திற்கேற்ப இறைவன் சிவாகமத்திலே அருளியுள்ள தவநெறியினை நம்முடைய பக்குவத்திற்கேற்ப அந்த தவநெறிகளுள் ஒன்றினை பின்பற்றுக. சரியை தான் முடியும், என்னால சிவபூசை முடியாது, அது இன்னும் அந்த பக்குவம் அல்ல, சரி சமயதிக்கு எடுத்து சரியை நெறியில் ஒழுக வேண்டும், அதுக்குரிய பக்குவம் வரும்போது பூசை எடுக்கலாம். அழகாக சொல்லியிருக்கின்றார். அவரவர் பக்குவத்திற்கேற்ப சிவநெறியிலே ஒழுகிக் கொள்ளலாம். எல்லாரையும் எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது சித்தாந்தத்துக்கே முரணானது. ஏன்னா உயிர்கள் படிமுறையில் அறிவிக்க அறிவன, படிமுறையில் பக்குவப்பட்டு வருவன, அதுதான் சித்தாந்தம். ஆகையினாலே அங்கு அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் அவர்கள், மலம் ஏது என வேண்டாம், மற்ற உயிர்மேல் நின்ற குலமேல் எழுந்த நெடும் பொய்யாம், உயிர் அறிவிலே தோன்றக்கூடிய அந்த பொய்யுணர்வினை விளைவிக்கும் பொருள்தான் மலம். ஆகவே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, வீட்டிலேயே இருந்து கொண்டு அவத்தை பெருக்காமல் ஐம்புலப்பற்றினையே வளர்த்து கொண்டு வருதல், அதுதான் அவம், தவத்துக்கு மாறான அவம். ஐம்புலப்பற்றுகளிலேயே உழந்து வருதல் தான் தவத்துக்கு மாறான அவம். ஆகையினாலே இளமேல் இருந்து அவத்தை செய்யாதே, ஈசன் தருந்தவத்தை ஏதேனும் தரி, ஈசன் தரக்கூடிய தவநெறிகளுள் உன்னுடைய பக்குவத்திற்கு ஏற்ற ஏதேனும் ஒரு தவத்தை, சரியை கிரியை யோகம் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தரிப்பாயாக, தாங்கி நிற்பாயாக என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். ஆகவே நமக்கு துன்பம் விளைவது உறுதி, அதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. துன்பம் விளைவதில் வந்து நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை, தெளிவா இருக்கிறோம் துன்பம் விளைகின்றது. அப்போ ஆணவ மனம் உண்டு என்பதிலும் நாம வந்து தெளிவா இருக்கணும். ஆகையினாலே இந்த துன்பத்தை நீங்குவதற்கு ஒரே வழி சிவநெறியை பின்பற்றுவதுதான் என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை தெளிவுகளையும் தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகின்றது. சரி, இது ஆணவ மனத்தை ஒத்துக்கொண்டு அதே சமயத்தில் அந்த ஆணவ மனம் ஒரு காலத்திலே உயிர்களை வந்து கூடியது என்ற ஒரு சிந்தனையும் எழுகின்றது, அதனையும் மறுத்துரைக்கின்றார்கள். ஆச ஆதி ஏன் அனைவ காரணமென் முத்தினிலை பேசாதகவும் பிணி என்று சொன்னார். ஆணவ மனமானது அனாதியே இருப்பது, அதாவது நான் நன்கு உளத்தில் கொள்ள வேண்டும், உயிரும் அனாதி பொருள், ஆணவ மலமும் அனாதி பொருள், அந்த உயிருக்கும் ஆணவத்திற்கும் உரிய தொடர்பும் அனாதி, ஆணவமும் அனாதி உயிரும் அனாதி, ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பும் அனாதி. அதுதான் ஒரு காலத்தில் ஆணவமும் உயிர்களும் ஒரு காலத்தில் பிரிந்திருந்தன, ஒரு காலத்தில் தான் அந்த உயிர் போய் ஆணவத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, ஆணவம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் அதான் சொல்வார்கள். எல்லா கருத்துக்களையும் திரட்டி ஒரே வாக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆணவ மலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம், அனாதியே உயிரின் அறிவை பிணித்துள்ளது. ஆக அதாவது ஆதி ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிணித்ததுன்னு சொன்னா அனைவ காரணமே ஆணவம் ஏன் உயிரை வந்து சேர்ந்தது, அதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாக்குறது? ஏதோ இடையில ஒரு காலத்துல ஆணவம் வந்து உயிரை பிணித்தது அப்படின்னு சொன்னா, அப்படி பிணித்த மாதிரி அப்புறம் முத்தி நிலையில அந்த ஆணவத்தை விட்டு உயிர் நீங்கி விட்டது சொன்னால், அந்த முத்தி நிலையிலும் வந்து இடையில ஒரு சமயத்துல வந்து இந்த ஆணவம் ஏன் உயிரை பற்றாது? ஏன்னா முதல்ல வந்து காரணமின்றி தானே இந்த உயிரறிவை அந்த ஆணவ மலம் பற்றியது. அதுபோலவே ஆணவத்தின் நீங்கிய முத்தி நிலையிலும் எந்த காரணமும் இன்றி இடையில் வந்து உயிரறிவை இந்த ஆணவ மலம் சார்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றதே. ஆகவே ஆணவ மலம் ஒரு காலம் தொடங்கி உயிரறிவை பற்றியது என்று சொல்வது பொருந்தாது. ஆணவ மலம் உயிருக்கு அனாதி சம்பந்தம் ஆகும் என்று கூறிய அருளினார். இனி அடுத்த பாடலை பார்த்தோம் என்று சொன்னார், மிக சிறப்பான பாடல். ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஆணவ மலத்தோடு கூடிய உயிர்களுக்கு இந்த மாயா காரியங்கள் என்பவை கிடைத்தன, சிற்றறிவை விளக்கக்கூடியவை. இருளிலே கிடப்பவனுக்கு கைவிளக்கு கிடைத்தால் கூட அடுத்த குறட்பாவிலே அந்த ஓமையும் சொல்ல இருக்கின்ற. அப்ப இருளில் கிடப்பவன் வந்து ஒரு விளக்கு கிடைத்தால் அவனால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், விளக்கு கிடைத்தாலும் அவன் வந்து ஒன்றையும் காண முடியாதபடி இருக்கின்றான்னு சொன்னா, கதிரவன் ஒன்று விடிந்த பொழுதும் அவன் எதையுமே பார்க்க முடியாதான் இருப்பான். ஏன்னா கிடைத்த விளக்கொலியை துணை கொண்டு அந்த விளக்கொலி மூலம் காணத்தக்க பொருள்களை அவன் காண வேண்டும். அப்படி காணக்கூடியவன் தான் கதிரவன் தோன்றிய பிறகு அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்றாக தெளிவாக காண்பான். அது மாதிரி தத்துவங்களை பெற்ற உயிர் வந்து இந்த சிற்றறிவாதவற்றுக்கு விளங்கணும். விளங்கினாதான் அது வந்து பக்குவம், அந்த சிற்றறிவினால் சிற்றறிவை படிப்படியாக வளர்த்து பக்குவம் பெற்று, அந்த பக்குவம் பெற்றவுடன் சிவஞானம் கைவரப்பெற்று, குருவருடைய சிவஞானம் கைவரப்பெற்றவின் தெளிவான அறிவே அது பெறும். ஆணவமலத்தில் நின்று அது முற்றிலும் நீங்கும். ஆகையினாலே இந்த பாடல் வந்து எதிர்மறையில சொல்கின்றது. என்ன அப்படின்னா, மாயா கருவிகள் கிடைத்த உயிர் வந்து சிற்றறிவு விளக்கம் பெறவில்லை என்று சொன்னால், அப்புறம் சிவஞானம் கைவரப்பெற்று ஆணவமலத்தில் நின்று முற்றிலும் நீங்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்க. அப்படின்னா இதுக்கு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆணவமலம் நீங்கக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகள் பெற்றவுடன் உயிர் சிற்றறிவு பெறுகின்றது அல்லவா? அதுபோலவே பக்குவம் காலத்தில் சிவஞானத்தை பெறும் பொழுது பேரறிவு விளக்கம் பெறும், அப்ப ஆணவமலத்திலிருந்து நீங்கிவிடும். ஆகவே இன்றளவும் நின்றது இருள் என்று ஏற்கனவே குறிப்பாக உணர்த்திய ஆசிரியர், அந்த இருள் நீங்கக்கூடியதுதான் என்பதை அங்கே குறிப்பாக காட்டிய ஆசிரியர் இந்த குறட்பாவில வந்து அதை அருமையாக விளக்கி சொல்கின்றார். குறிப்பாக சொன்னதை அங்கே விளக்கி சொல்கின்றார். முதல் அதிகாரத்துல நிகரின் இறை அப்படின்னு குறிப்பா சொன்னதை அப்புறம் பெருமைக்கும் உண்மைக்கும் சொல்லி விளக்கமா சொன்னார்கள் அல்லவா? அது மாதிரி இன்றளவும் நின்றது இருள் என்று இந்த இருள்மலநிலை அதிகாரத்திலே முன்னால் ஒரு குறட்பாவிலே குறிப்பிட்டார்கள் அல்லவா, 24 குறட்பாவிலே இன்றளவும் நின்றது இருள் என்றார் அதனுடைய விளக்கமாக. அப்போ இன்றளவும் நின்றது இருள்னா இது ஒரு காலத்துல நீங்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா காட்டுறாங்க. இது அங்க விளக்கமா வலியுறுத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்திலேயே இருந்து கொஞ்சம் கூட அறிவு விளங்கம் பெறாமல், அறியாமைனா அப்படி ஒரு அறியாமையில கேவலாவத்தில கிடந்தன உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் இன்று மாயா காரியமாகிய இந்த தனுகரணாதிகளை பெற்றவுடன் இந்த அளவிற்கு அறிவு விளக்கம் பெறுகின்றன அல்லவா? அப்போ இதே உயிர்கள் வந்து சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இந்த பிறவியை தக்க முறையில் பயன்படுத்தி பக்குவப்பட்டு குருவருளாலே சிவஞான பேற்றினை பெறும் பொழுது, இப்ப கொஞ்சமா ஆணவமலத்தை விட்டு விலகிருக்கிற உயிர்கள் அப்ப முற்றிலுமே விலகித்தானே நிற்கும் இல்லையா? அந்த சிவஞான பேர் வாய்த்த பொழுது ஆணவமலத்தை விட்டு முற்றிலும் விலகித்தானே இருக்கும். ஆகவே ஒரு காலத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆணவ மலம் நீங்கத்தான் செய்யும், நம்முடைய துன்பங்கள் எல்லாவும் தொலையத்தான் செய்யும் என்று சொல்லி நமக்கு அருமையான முறையிலே ஊக்கம் அருள்கின்றார்கள் ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். ஆகினாலே என்றும் அகலாத இருள் அப்படின்னா அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அப்படின்னா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? ஆகையினாலே இருள்மலம் வந்து அகலக்கூடியதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த குறிப்பு. ஆகவே அடுத்த பாடலை சொல்கின்றார்கள், விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. அப்படின்னா மாயையிலிருந்து வடிவாதிங்கும் போது வடிவங்கிறது உடலை குறித்தது, உடல் கரணங்கள் உலகங்கள் இவையெல்லாம் தனுகரண போன போகங்கள் இவைதான் வடிவாதி. இவை சும்மா வரல, வினைக்கீடாக வரும். ஆமா, வினைக்கீடாகத்தான் வரும். எத்தனையோ சரீரங்கள் இருக்கின்றன, எல்லா உயிர்களுக்கும் என்று சிறந்த சிறந்த தணிகரணாதிகள் கிடைக்கின்றனவா? இல்லை. வினைக்கீடாகத்தான் வரும். அதான் கண்மத்து வந்து வினைக்கீடாக வந்து மாயை மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணணும். அதான் நீக்க பொருள். அதுக்கு இன் உருவு போட்டுக்கணும். மாயைனா மாயையின் அப்படின்னு போட்டு மாயையில் இருந்து அப்படின்னு பொருள் பண்ணிக்கணும். மாயையில் இருந்து வடிவாதி தனு கரண போன போகங்கள் ஆகியவை கண்மத்து வந்து வினைக்கீடாக உயிர்களின் வினைக்கீடாக தோன்றி வந்து அந்த உயிர்களுக்கு எப்படி துணை செய்கின்றன? விடிவாம் அளவும் விளக்கணைய விடிய அதாவது விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, இருளிலே கிடப்பவனுக்கு விடுகின்ற வரை கைவிளக்கு எவ்வாறு துணை செய்யுமோ, அதுபோல ஆணவ இருளிலே மூழ்கி கிடக்கின்ற உயிர்களுக்கு சுத்தாவத்தை ஆகிய விடியல் தோன்றும் வரை, தத்துவ சுத்தி நிகழும் வரை இந்த உயிர்களுக்கு விளக்கு போல துணை செய்கின்றன என்று சொல்லி அருமையாக கூறினார்கள். ஆக இந்த அளவிலே இந்த இருள்மலநிலை அதிகாரத்தை நிறைவு செய்து இன்றைய திருவருட்பயன் சிந்தனை நிறைவு செய்து இன்றைய